ॐ नमो भगवते श्रीरमणाय।
விஞ்ஞானி வேதாந்தியானான். ஸ்ரீ ரமண மகர்ஷி தரிசனத்தின் பலன். தன் பெயரை குறிப்பிடாமல் தன் அனுபவத்தை எழுதியுள்ள இவ்விஞ்ஞானி இக்கட்டுரையை 15/4/1946 அன்று ஆசிரமத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். தற்போது ஆவண காப்பகத்திலிருந்து ஆர்ச்சிவ்ஸ் எடுத்து பிரசுரிக்கப்படுகிறது. சர்வகலாசாலையில் விஞ்ஞான வகுப்பில் இருந்த ஓர் இளைஞன் நவீன மேல்நாட்டு விஞ்ஞானத்தை மிக்க ஆர்வத்துடன் பயின்று வந்தான். அடிக்கடி சர் சி வி ராமன் போன்ற விஞ்ஞான பேராசிரியர்கள் சொற்பொழிவாற்றுவதை அவன் கேட்பதுண்டு. அவர்களைப் போல் விஞ்ஞான ஆராய்ச்சியில் தீவிரமாக இறங்கி உலகப் பொருளின் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பேரவா அவனுக்கு இருந்து வந்தது. பிஎஸ்சி பரீட்சை முடிந்தது. கோடை விடுமுறைக்கு பெற்றோர் இருக்கும் ஊருக்கு போக வேண்டும். இந்த சமயம் ஹாஸ்டலிலிருந்து பணம் கொஞ்சம் திருப்பி கிடைத்தது. அதை கொண்டு வேறெந்த ஊராவது சுற்றி பார்த்துவிட்டு பின் சொந்த ஊர் போகலாம் என நினைத்தான். அப்பொழுது திருவண்ணாமலை ஞாபகம் வந்தது. அச்சமயம் அவன் தகப்பனார் அடிக்கடி திருவண்ணாமலையில் உள்ள ஸ்ரீ ரமணாசிரமம் சென்று கொண்டிருந்தார். மேலும் இத்திருவண்ணாமலையில் சரித்திர புகழ்பெற்ற புராதன கோயில் இருக்கிறது, மலை ஒன்றிருக்கிறது, ஒரு ரிஷி ஆசிரமம் வேறிருக்கிறது. ரிஷி ஆசிரமம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று எண்ணம் கிளம்பியது. ஆகவே இளைஞன் திருவண்ணாமலை போவதென்று தீர்மானித்தான். கடைசி பரீட்சையும் முடிந்தது. அன்று இரவே கிளம்பி மறுநாள் காலை நேரே ஸ்ரீ ரமணாசிரமத்திற்கு வந்து சேர்ந்தான். உள்ளே நுழைந்ததும் மகர்ஷி தர்சனம் கிடைத்தது. அதற்கு முன் அவன் ரிஷி ஒருவரையும் பார்த்ததில்லை. இந்த ரிஷி சினிமா ரிஷி மாதிரி இல்லை. கோவணம் மாத்திரம் தரித்து சாதாரண மனிதராகத்தான் அவர் தோன்றினார். இந்த ரிஷி வணங்கி ஹாலில் அவர் முன் அமர்ந்தான். மகர்ஷி மௌனமாக சும்மா உட்கார்ந்திருந்தார். சுற்றியுள்ள ஒருவரிடமிருந்தும் ஒரு சப்தமும் எழவில்லை. இப்படியே கொஞ்ச நேரம் சென்றது. ஆனால் இளைஞனால் அதிக நேரம் ஒன்றும் பேசாமல் சும்மா உட்கார்ந்திருக்க முடியவில்லை. அங்கே மகர்ஷியுடன் என்ன பேசுவதென்றும் தெரியவில்லை. நல்ல வேளையாக ரிஷியின் அருகில் புத்தகங்கள் இருந்தன. அதில் ஒன்றை எடுத்து படிக்கலானான். அது உள்ளது 40 ஆங்கில விரிவுரை. அது உலகம் பொய், இருப்பது ஒன்றே என்றெல்லாம் எழுதியிருந்தது. இது இளைஞனுக்கு விளங்கவே இல்லை. அச்சமயம் அணுவை பற்றியும் அண்டத்தை பற்றியும் இவைகளில் பொதிந்து கிடக்கும் ஓர் அற்புத மகாசக்தியை பற்றியும் அச்சக்தியை தினசரி வாழ்வில் பயன்படுத்திக் கொள்ள விஞ்ஞானி கையாளும் முறைகளை பற்றியும் தான் சர்வ கலாசாலையில் கற்றதெல்லாம் அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தன. இந்த பிரம்மாண்டத்தில் நான் ஒரு அணு மாதிரி, ஒரு பரமாணு மாதிரி, கடவுள் என்னை ஏன் சிருஷ்டிக்க வேண்டும், நான் எங்கிருந்தேன், இனி எங்கிருப்பேன், இப்பொழுது ஏன் இங்கு இருக்க வேண்டும், நான் பார்ப்பதெல்லாம் உண்மை அல்லவா, பொருள்கள் இருப்பதே பஞ்சேந்திரியங்கள் மூலம் நான் உணரவில்லையா, ஒன்றுமே இல்லை என்று மகர்ஷி சொல்கிறாரே, என் முன்னிருக்கும் அவரையே நான் பார்க்கவில்லையா, இவ்விதமான எண்ணங்கள் இளைஞன் மனத்தை குழப்பிக் கொண்டிருந்தன. கையில் எடுத்த புத்தகத்தை அவனால் மேலே படிக்க முடியவில்லை. ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்தான். அப்பொழுது மகர்ஷி இளைஞனை பார்த்து, ஏன், என்ன சந்தேகம் என்று கேட்டார். உடனே இளைஞன் தலை நிமிர்ந்து மகர்ஷியை பார்த்து, சோபா மேல் ஓர் உருவம் இருக்கிறது, கீழே ஓர் உருவம் இருக்கிறது, கண்ணை திறந்து பார்த்தால் தெளிவாக இரண்டும் தெரிகின்றன, ஆனால் உண்மையில் இருப்பது ஒன்றுதான் என்று சொல்கிறீர்கள், இது எப்படி உண்மையாகும் என்று கேட்டான். மகரிஷி சிறிது சிரித்துக் கொண்டு சும்மா இருந்தார். சில நிமிடங்கள் கழித்து பின்வருமாறு பதில் அளித்தார். நீ உன் கலாசாலையில் உள்ள லெபோரட்டரியில் சோதனை கூடத்தில் சோதனை செய்கிறாய் அல்லவா, ஏதாவது ஒரு பொருளை நீ ஆராய்வதாக வைத்துக்கொள். உன் சோதனையில் பயன்படுத்தும் கருவி எவ்வளவுக்கெவ்வளவு நுட்பமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு பொருளின் உண்மை விளங்கும். ஆனால் கருவி எவ்வளவு உயரியதாக இருந்தாலும் உன் கண் சரியாக இல்லையானால் பொருளின் உண்மை நிலை அப்பொழுதும் சரியாக விளங்குவதில்லை. கண் எவ்வளவு நேர்த்தியாக இருந்தாலும் மூளை சரியாக இல்லையானால் பொருளின் உண்மை நிலையை பின்னும் அறிய முடிவதில்லை. மூளை எவ்வளவு சரியாக இருந்தாலும் இந்த சோதனையில் கவனத்தோடு மனது ஈடுபடவில்லையானால் பொருளின் உண்மையை அறிவது இன்னும் அசாத்தியமே. ஆகையால் முடிவாக பார்த்தால் சோதனையின் பயனாக பொருளின் உண்மையை அறிவது மனத்தை பொறுத்தது. மனது என்பது என்ன? எண்ணங்களே. ஆனால் எல்லா எண்ணங்களும் ஒரே எண்ணத்திலிருந்து விரிந்தவை. அந்த ஒரு எண்ணமே எல்லா எண்ணங்களுக்கும் அடிப்படையாக மூல காரணமாக இருக்கிறது. அதுதான் இத்தேகமே நான் என்ற எண்ணம். இந்த எண்ணம் முதலில் ஏற்படாமல் பொருள்களின் பல வகை தோற்றமும் தன்னை விட்டு அவைகள் அயல் எனும் எண்ணமும் நிகழமாட்டார். தேகாத்மபாவம் இல்லாத ஆழ்ந்த தூக்கத்தில் உலகம் தோன்றுவதில்லை, வேறெந்த விதமான எண்ணமும் இருப்பதில்லை. விழித்தவுடன் இந்த தேகம் நான் என்ற எண்ணம்தான் முதலில் உண்டாகிறது. இந்த எண்ணத்தில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன, ஒன்று தேகம் என்பது, மற்றொன்று நான் என்பது. தேகமோ தோன்றி மறையக்கூடியது, மாறிக்கொண்டே இருப்பது. அதன் இருப்பு பிரசாதனங்களை, அதாவது உணவு முதலானவற்றை ஆசிரயித்ததாகும். ஆனால் நான் என்பதன் லட்சணமோ இதற்கு நேர்மாறானது. உண்மையில் இருப்பது எப்போதும் இருக்க வேண்டும், தேகமோ எப்போதும் இருப்பதில்லை. ஆகையால் அது உண்மை பொருள் அன்று. நான் என்பது எப்போதும் ஜாக்ர, ஸ்வப்ன, சுஷுப்தி ஆகிய எல்லா நிலைகளிலும் இருப்பதாகும். ஆகையால் அதுவே உண்மை பொருள். தேகம் பொய், இவை இரண்டும் சேர்ந்தே ஒரே உண்மை பொருளாக இருக்க முடியாது. இரவும் பகலும் ஒளியும் இருளும் எப்படி ஒன்றாக சேர்ந்திருக்கும்? ஒளி இருந்தால் இருட்டில்லை, இருட்டு இருந்தால் ஒளி இல்லை. அதுபோல் தேகமும் நானும் சேர்ந்த உருப்படி ஒன்றும் இல்லை. ஆகையால் தேகாத்ம பாவம் அல்லது இந்த தேகம் நான் என்ற எண்ணமே பொய். இந்த பொய் எண்ணத்தை கருவியாக கொண்டு உலகத்தை ஆராயத் தொடங்கினால் உண்மையை எப்படி ஆராய முடியும் என்று பகவான் அருளினார். அந்த க்ஷணமே இளைஞனுக்கு நவீன மேல்நாட்டு விஞ்ஞான முறைகளில் இருந்த மோகம் அறவே ஒழிந்தது. அதன் மூலம் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது என்றும் தெரிந்து கொண்டான். மேலும் பகவான், தன் உண்மையை அறிந்த பிறகுதான் ஒருவன் உலக உண்மையை அறிய முடியும் என்று தன்னை அறிவதற்கான விசார மார்க்கத்தையும் சுருக்கமாக சொல்லி விளக்கினார். தேக சம்பந்தமே இல்லாத போது நான் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆழ்ந்த தூக்கத்தில் நமக்கு ஒருவித எண்ணமும் இருப்பதில்லை. அந்த மாதிரி தூங்கிக் கொண்டே நம்மையும் விழித்து பார்க்க வேண்டும். இந்த விழிப்பு இப்பொழுது நமக்கு இருக்கும் விழிப்பு போன்றது அல்ல. ஆகையால் அந்த விழிப்பை ஒன்றுக்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. தன்னில் விழித்திருக்கும் ஞானியை கேட்டால் நான் என்பதை பற்றி நமக்கு உள்ள எண்ணமெல்லாம் தப்பு என்றுதான் சொல்கிறான். அதற்கு மேல் அவன் மௌனம் சாதிக்கிறான். நான் என்பதன் உண்மையை நம் அஞ்ஞான விழிப்பு நிலையிலிருந்து அறிய முடியாது. ஆனாலும் ஒருவாறு சிறிதளவு ஊகிக்கலாம். ஆழ்ந்த தூக்கத்தில் உலகம், அதில் உள்ள தேகம், அத்தேகரூபமான நான், தனிப்பட்ட மனிதன் என்ற எண்ணம், தனக்கு வேறாயிருப்பதாக நினைக்கும் ஈஸ்வரன், இவற்றுள் ஒன்றுமே இருப்பதில்லை. ஆனால் நான் தூக்கத்தில் இல்லாது ஒழிந்தேன் என்று ஒருவரும் சொல்வதில்லை. அந்த நான் இப்பொழுது நமக்கு இருக்கும் ஜீவபாவம் மாதிரி இல்லை என்று மாத்திரம் இதிலிருந்து தெரிய வரும். ஆனால் நான் என்பது எப்படிப்பட்டது என்றுதான் தெரியவில்லை. தானாய் இருப்பதுதான் தன்னை அறிவதாகும். தானே தானாய் இருப்பது எப்படி? மனது தன் கற்பனையேயான உலகத்திலிருந்து திரும்பி அதன் மூலமாகிய தன்னில் ஒடுங்க வேண்டும். இது சாதாரண காரியம் அன்று. மனது அழிந்து தன் உண்மை அம்சமாகிய தான் மாத்திரம் மிஞ்ச வேண்டும். இப்படி மனது அழிய பெற்றவனே உண்மையில் பிறந்தான். புத்திபூர்வமாக இவ்வுபதேசம் பெற்ற இளைஞன் வீடு திரும்பினான். மறுபடியும் விஞ்ஞான கல்வியில் ஈடுபட்டான். ஆனால் இப்பொழுது அவனுடைய நோக்கமே மாறிவிட்டது. இந்த குறையான மனத்தை கொண்டுதான் அதன் ஸ்வஸ்தானமாகிய தன்னை அடைய வேண்டும். அதற்கு மனதின் ஆசாபாசங்கள், விஷயப்பற்றுக்கள் நீங்கி மனது பலப்பட்டு விசார மார்க்கத்தில் இடைவிடாது ஈடுபட்டு உண்மையை அறிய வேண்டும். இதற்கு குரு அருள் வேண்டும். தீவிர புத்தியுள்ள தீரர்கள் உடனே சாதனத்தில் இறங்கி விடுவார்கள். மற்றவர்கள் உலக வாழ்வில் இருந்தாலும் குரு அருள் பலத்தால் தங்களுக்கு ஏற்படும் சுகதுக்கங்களை விவேக புத்தியால் ஆராய்ந்து அவைகளிலிருந்து தாம் அறிய வேண்டிய உண்மை என்ன என்று கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த உலக சுகங்களில் மனது ஈடுபட்டு ஏமாறாமல் இருக்க உலக விஷயங்களின் தேவையை சுருக்கிக் கொள்ள வேண்டும். சாத்வீக ஆகாரத்தை மிதமாக அருந்தி வர வேண்டும். இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும். எது செய்தாலும் அது ஆத்ம சாதனத்துக்கு பாதகம் இல்லாததாக இருக்க வேண்டும். இவ்வாழ்வு உண்மை அல்லாத ஸ்வப்ன வாழ்வாக இருந்தாலும் இதிலிருந்து கிடைக்கும் அனுபவம் வீண் போகாது. அந்த அனுபவத்திலிருந்து அறியும் உண்மையை மாத்திரம் விழித்திருந்து கவனிக்க வேண்டும். அது ஆத்ம சாதனத்திற்கு மிக்க உதவி அளிக்கும். இந்த நோக்கத்துடன் தான் அந்த இளைஞன் விஞ்ஞானம் பயின்றான். அத்துறையில் பெரிய பட்டம் பெற்று பெரிய பதவி அடைய வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இல்லை. வேறெந்த கலை பயின்றாலும் அதன் மூலம் உலக வாழ்வில் பெரிய பதவியும் தனமும் பெற எண்ணி பயிலவில்லை. அவன் தான் எடுத்துக்கொண்ட சாஸ்திரங்களில் எல்லாம் நல்ல தேர்ச்சி அடைந்தான். பின் உபாத்தியாயர் சேவையை மேற்கொண்டான். எல்லோரிடமும் அன்புடனும் மரியாதையுடனும், ஆனால் சுய மரியாதையை குறைத்துக் கொள்ளாமல் தைரியமாகவும் எல்லோரையும் திருப்தி செய்து கொண்டும் வாழ்ந்து வருகிறான். இதற்கெல்லாம் காரணம் குருநாதன் அருளாலும் ஆத்ம உபதேசத்தாலும் இளைஞன் வேதாந்தியானதுதான். உண்மையில் அருளும் ஆத்ம உபதேசமும் ஒன்றே. தற்சமயம் உலகில் அமைதி குன்றி போய்விட்டது. இதற்கு காரணம் வேதாந்திகள் மிக குன்றிவிட்டதே. உண்மையான வேதாந்திக்கு ஆசையும் பயமும் மிக குறைவு. அவன் எத்தொழில் புரிந்தாலும் செய்ய வேண்டிய முறைப்படி சரிவரச் செய்கிறான். பிறருக்கு அவனிடம் பொறாமை உண்டாகாது. தன் தொழிலின் பலனையும் பிறருடன் சேர்ந்து அனுபவிக்க தயாராயிருக்கிறான். அவரவர்கள் தங்கள் தாங்களால் இயன்றதும் தங்கள் தங்கள் சுவாவத்திற்கு ஏற்றதுமான தொழிலை செய்து பலனை எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். இதுதான் என்றும் மனிதன் முறைப்படி கடைபிடிக்க வேண்டிய தர்மம். இதைத்தான் நம் முன்னோர்கள் சனாதன தர்மம் என்றார்கள். இது உண்மையில் உலகில் நிலை பெற்று நிலவ வேண்டுமானால் உலகத்தை ஆண்டு வரும் ராஜதந்திரிகளும் அவர்களுக்கு சாதனங்கள் உதவி வரும் விஞ்ஞானிகளும் வேதாந்திகளாக வேண்டும். உலக சமாதான மகா நாட்டில் வேதாந்திகள் கூட வேண்டும். மகாத்மா காந்தி போன்ற வேதாந்த ராஜதந்திரி தற்சமயம் பாரிஸில் நடக்கும் சமாதான மகா நாட்டிற்கு போக வேண்டும். அங்கே பொறாமையும் அவநம்பிக்கையும் காரணமாக தம்மில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் தலைவர்களுக்கு நம் நாட்டு வேதாந்த அறிவை புகட்ட வேண்டும். வாழ்வின் லட்சியத்தையும் வாழ்வின் அற்பத்தையும் கண்டுகொண்டால் அமைதி சீக்கிரம் நிலைபெறும். அதிர்ஷ்டவசமாக நம் நாட்டில் ராஜ்ய கிளர்ச்சி செய்யும் தேசிய கட்சியில் ஒரு வேதாந்தி முடிசூடா மன்னனாக விளங்குகிறார். நம் தலைவர்கள் மேல்நாட்டார் லௌகீக வாழ்வில் அடைந்திருக்கும் முன்னேற்றத்தைக் கண்டு மயங்கிவிடாமல் நம் புராண வேதாந்த ஒளியை பின்பற்றி கல்வி முறைகளையும் அவற்றின் துறைகளையும் அமைக்க வேண்டும். ராஜ்ய அமைப்பே மகாத்மா காந்தி சொல்லும் ராமராஜ்ய முறையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியாவுக்கும் உலகத்திற்குமே க்ஷேமம். வேதாந்த ஒளி ஒன்று இல்லாமல் வேதாந்திகள் கிடையாது. அந்த வேதாந்த ஒளி ஈஸ்வரன் தான். அதே ஒளிதான் ஸ்ரீ ரமண மகரிஷி என பெயருள்ள உருவமாக நம்முள் ஒளிர்கிறது. அம்மூர்த்தியை நாம் எல்லோரும் மனமார வணங்கி அவர் அருள் பெற்று இன்புற்று இருப்போமாக.